நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
கடந்த வாரம் இந்தியா மற்றும் தமிழகத்தில் நடைபெற்ற சில முக்கிய செய்திகளின் பின்னணியுடன் இணைவது எஸ்பிஎஸ் வானொலியின் தமிழக செய்தியாளர் ராஜ். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவின் சார்பாக் ரயில் நிலையத்தை வெடிகுண்டுகள் மூலம் தகர்க்க திட்டமிட்ட பயங்கரவாத சதியை உத்தரப்பிரதேச காவல்துறையின் தீவிரவாத தடுப்பு பிரிவு முறியடித்துள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்தியா முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், உத்தரப்பிரதேச மாநிலம் காவல்துறையினருக்கு லக்னோ நகரில் உள்ள சார்பாக் ரயில் நிலையத்தை வெடிகுண்டுகள் மூலம் தகர்க்க சில ஆயுததாரிகள் திட்டமிட்டு வருவதாக தகவல் கிடைத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து உத்தரப்பிரதேச காவல்துறையின் தீவிரவாத தடுப்பு பிரிவு காவல்துறையினர் லக்னோ நகரம் முழுவதும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இந்த தேடுதல் வேட்டையின் பலனாக மீரட் நகரை சேர்ந்த சாகிப் என்கின்ற டெவில் மற்றும் அவரின் கூட்டாளியான அர்பாப் ஆகிய இருவரையும் உத்தரப்பிரதேச காவல்துறையினர் கைது செய்தனர். சமூக வலைத்தளம் வாயிலாக பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்களுடன் தொடர்பில் இருந்த இவர்கள் லக்னோ ரயில் நிலையத்தை குண்டு வைத்து தகர்க்க திட்டமிட்டு வந்ததாக விசாரணையின் போது தெரிய வந்ததாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் கைது செய்யப்பட்டவர்கள் கிரிப்டோ கரன்சி மற்றும் QR கோட் மூலம் பணம் பெற்று சதிவேலைகளில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. துபாயில் இருக்கும் ஒருவரின் தூண்டுதலால் இந்த சதி திட்டத்தில் இவர்கள் இருவரும் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. மேலும் முக்கிய அரசியல் தலைவர்களை கண்காணிக்கவும் இவர்கள் திட்டமிட்டிருந்ததாக காவல்துறையினரின் விசாரணையின் போது தெரிய வந்ததாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. கைது செய்யப்பட்டவர்களிடம் உத்தரப்பிரதேச காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கைது செய்யப்பட்டவர்கள் பாகிஸ்தானில் உள்ள சில ஆயுததாரிகளுடன் நேரடி தொடர்பில் இருந்து மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மக்கள் நெரிசலான இடங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் வணிக வளாகங்களில் நாச வேலைகளில் ஈடுபட திட்டமிட்டிருந்ததாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் கைது செய்யப்பட்ட இந்த இருவரும் ISIS அமைப்புடன் தொடர்பில் இருந்ததாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த இருவரின் கைதை தொடர்ந்து இந்தியா முழுவதும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்தியா தொடர்பான மற்றும் ஒரு செய்தி, அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையே நடைபெற்று வரும் போர் பதற்றத்திற்கு மத்தியில் ஈரானில் சிக்கி தவித்த 345 தமிழக மீனவர்கள் இந்திய அரசின் முயற்சியால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு தமிழகம் வந்தடைந்தனர். இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதல் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. இதற்கு ஈரான் இராணுவமும் பதிலடி கொடுத்து வருவதால் அங்கு போர் சூழல் நிலவுகிறது. இந்த போரில் ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளில் ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் சிக்கி தவித்து வருகின்றனர். குறிப்பாக ஈரானில் உள்ள இந்தியர்கள் இந்தியா திரும்புவதில் பெரும் நெருக்கடிகளை சந்தித்து வருகின்றனர். இதேபோல் ஈரான் நாட்டில் ஏராளமான இந்திய மீனவர்களும் வேலை செய்து வருகின்றனர். இவர்களும் இந்தியா திரும்புவதில் சிக்கல் நீடித்து வந்தது. இவர்களின் குடும்பத்தினர் ஈரானில் சிக்கி தவிக்கும் தமிழக மீனவர்களை இந்தியா அழைத்து வரும்படி மத்திய அரசிடம் கோரிக்கைகளை வைத்து வந்தனர். இதன் தொடர்ச்சியாக இந்திய அரசும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வந்தது. இது போன்ற சூழ்நிலையில் ஈரான் நாட்டில் சிக்கி தவித்த தமிழக மீனவர்கள் 345 பேரை இந்திய அரசு பத்திரமாக மீட்டுள்ளது. ஈரான் நாட்டில் இருந்த 345 தமிழக மீனவர்கள் தரை வழியாக அண்டை நாடான அர்மீனியாவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அதன் பின்னர் அர்மீனியாவிலிருந்து தனி விமானம் மூலம் தமிழக மீனவர்கள் 345 பேரும் தமிழகம் வந்தடைந்தனர். இந்தியா திரும்பிய தமிழக மீனவர்கள் 345 பேரையும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உட்பட முக்கிய தலைவர்கள் விமான நிலையத்திற்கே சென்று நேரில் வரவேற்றனர். இந்தியா திரும்பிய மீனவர்கள் இந்திய அரசுக்கு தங்கள் நன்றியை தெரிவித்தனர்.
நாங்க பல ஒரு மாசமாட்டி பல கஷ்டங்கள் பட்டோம். எங்களோட கோரிக்கையை இந்தியா கவர்மெண்ட்டுக்கு அறிவிச்சோம். நம்ம பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுக்கு கவனத்துக்கு கொண்டு போனோம். அவங்க இவ்வளவு சீக்கிரம் முயற்சி பண்ணி இந்த மக்களை மீட்டெடுக்கணும் யாருக்கும் தெரியாது. நாங்க எதிர்பாராத ஒரு சூழல் நடந்தது. இது மிக அதிசயமான ஒரு சூழல். இப்போ நாங்க யாருமே எதிர்பார்க்கல இவ்வளவு மீட்டு கொண்டு வரோம் சொல்லிட்டு பாரம்பரிய பிரதமருக்கு நன்றி. அப்ப
45 நாள் வரைக்கும் நாங்க மாட்டாங்க, ரொம்ப தவிச்சிட்டு இருந்தோம். சாப்பாடு காரியங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டமாட்டியும் முதலாளியுடைய காரியங்களும் ரொம்ப தப்பாடி இருந்துட்டு இருந்தது. ஆமா, ரெண்டு நல்ல சந்தோஷமாட்டி நல்லபடி எங்களை ஹேண்டில் பண்ணி சூப்பராட்டு கொண்டு வந்தாங்க. ஒரு பாதிப்பு எங்களுக்கு கிடையாது. அருமையாட்டு ரெண்டு நாள் தான் டிராவலும் எந்த ஒரு கஷ்டம் இல்லாம எல்லாமே எம்போ ஸ்டேட் நல்லபடி எங்களை ஹேண்டில் பண்ணி கொண்டு இங்க சேர்க்கறது வரைக்கும் ஏற்றி விசத்தை நீச்சு எங்களை பார்த்து அருமையா தந்து வழி நடத்துட்டாங்க.
கடந்த வாரம் தமிழக சட்டசபை தேர்தலில் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் போட்டியிடுவேன் என்று அறிவித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கடந்த 4ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று அறிவித்தார். இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், கடந்த வாரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். தான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் தமிழக அரசியலில் சட்டமன்ற தேர்தல் தான் முக்கியம் என்று தெரிவித்தார் திருமாவளவன். மேலும் இந்த சட்டமன்ற தேர்தலில் தான் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் போட்டியிடுவேன் என்று அறிவித்தார் திருமாவளவன். திருமாவளவன் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவார் என்று அவர் அறிவித்தது தமிழக அரசியலில் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி வந்தது. இது போன்ற சூழ்நிலையில் கடந்த சனிக்கிழமை என்று செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் தான் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்தார். மேலும் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் ஜோதிமணி இளைய பெருமாள் என்பவரை வேட்பாளராக அறிவித்தார் திருமாவளவன். இந்த முடிவை தான் ஏன் எடுத்தேன் என்பதற்கான காரணத்தை செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் திருமாவளவன். தான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்தவுடன் தன் மீது அவதூறுகள் பரப்பப்பட்டு வருவதாக வேதனை தெரிவித்தார் திருமாவளவன். எம்பி பதவியை விட்டு சட்டசபைக்கு வரும் திருமாவளவன் துணை முதலமைச்சராக யோசிக்கிறார் என்று அவதூறுகள் பரப்பப்படுவதாக தெரிவித்தார் அவர். யுத்த களத்தில் முன்னோக்கி போவது ராஜதந்திரம் என்றால் ஒரு அடி பின்னால் போவதும் ராஜதந்திரம்தான் என்று தெரிவித்தார் திருமாவளவன்.
இது டார்கெட்டட், இது தமிழ்நாடுங்கிறது குறிவைக்கப்பட்ட ஒரு மாநிலமா மாறியிருக்கு. பிஜேபியும் அதிமுகவும் இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி அரசியலை சீர்குலைக்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் சட்டமன்றத்திலும் இருப்பது நல்லது அப்படிதான் நினைச்சேன். அவ்வளவுதான், சட்டமன்றத்திலும் இருப்பது நல்லது அவ்வளவுதான் என்னுடைய எண்ணம். இதுல யாருடைய இன்ஃபுளுயன்ஸும் கிடையாது. ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், என்ன வந்து யாரும் இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியாது. என்னுடைய நோக்கத்தை கொச்சைப்படுத்துகிற காரணத்தினால் நான் முன்வைத்த காலை பின்வைக்கவில்லை. இதை ஒரு உத்தியாக பார்க்கிறேன். என் நிலைப்பாட்டை தள்ளி வைக்கிறேன், என் உத்தியை மாற்றி அமைக்கிறேன். ஐ ஜஸ்ட் சேஞ்ச் மை ஸ்ட்ராட்டஜி, அவ்வளவுதான். என்னுடைய உத்தியை நான் தள்ளி வைக்கிறேன், என்னுடைய நிலைப்பாட்டை தள்ளி வைக்கிறேன், உத்தியை மாற்றி வைக்கிறேன், மாற்றி அமைக்கிறேன். எனவே நான் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்ட காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் மறைந்த தலைவர் ஐயா இளைய பெருமாள் அவர்களின் இளைய மகன் ஜோதிமணி அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுவார்.
சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவேன் என்று அறிவித்த திருமாவளவன் சில தினங்களிலேயே தனது முடிவை மாற்றியிருப்பது தமிழக அரசியலில் பரபரப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. திருமாவளவன் போட்டியிடாததற்கு இதுதான் காரணம் என்று தெரிவிக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி.
அவர் வந்து ஒரு தொகுதியில போட்டியிடுதா இருந்தது, திமுக அழுத்தத்தின் காரணமா அந்த தொகுதியில இருந்து பின்வாங்கிட்டார். ஏங்க, அந்த கூட்டியில் அங்கு போய்கிட்ட கட்சி கூட சுயமா முடிவெடுக்க முடியல, சுதந்திரமா முடிவெடுக்க முடியல. அவர்கள் போட்டியிட சொன்னா போட்டியிட முடியும், போட்டியிட வேண்டாம் போட்டியிட மாட்டேன். அப்படி அடிமையாக இருக்கின்ற கட்சிகள் இந்த தேர்தலில் திமுக கூட்டணி இருக்கின்றது. அதற்கு அந்த கூட்டணியெல்லாம் வெந்து புழுகிட்டு.
இது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பின் தமிழக செய்தியாளர் ராஜ்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? Apple Podcast, Google Podcast, Spotify என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.